எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே அற்புதமான பதிகங்களிலே இன்றைக்கு நாம் காண இருப்பது திருவம்பாவையிலே ஆறாவது பாடல், மானேனி நென்னலை என்கின்ற பாடல். மானேனி நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகதாய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையிலடித்தாட் கொண்டவளும் வான்பார் கடல்பாடி வந்தோர்க்கொன் வாய்தரவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவா என்று இன்றைய பாடல் பாடுகிறது. இதிலே வெளிச்சொல்லாக வரக்கூடியது முதற் சொல் மானே என்று சொல்லக்கூடிய சொல். நம்முடைய சனாதன தர்மமான இந்து மதத்திற்கு அதிலே ஒரு வழியாக இருக்கப்பட்ட சைவ நெறிக்கு பெண்கள் மிகச்சிறந்த தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேராக அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களே பெண்கள்தான். தானே வந்து நம்மை ஆட்கொள்ளக்கூடிய இறைவனுடைய கருணையை தம்முடைய சந்ததியினருக்கு கொடுத்து தாம் வந்திருக்கக்கூடிய வழி வழியாக வாழையடி வாழையென வந்த அந்த சைவ தொண்டிலே தாங்களும் நின்று தங்களுடைய குழந்தைகளையும் பழக்கி கணவன் மாறாக சென்றாலும் கூட அவனை நல் நெறியிலே சைவ நெறியிலே நிறுத்தக்கூடியவர்கள் பெண்மணிகள். இங்கே நம்ம முக்கியமான ஒரு சரித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமான காலங்களிலே எல்லாரும் ஒரு தர்மத்தை பின்பற்ற முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பின்பற்றுகிறார்கள், நாமும் பின்பற்ற போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு விபரீதமான விசித்திரமான ஒரு வேறுபாடான சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் ஒரு தர்மத்தை விடாப்பிடியாக கடைபிடிக்கின்றோம், அதை மற்றவர்க்கும் அந்த தர்மத்தை சொல்லுகின்றோம், அந்த தர்மத்தை உயர்வடைய செய்கின்றோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய செயல். பாண்டிய நாட்டிலே சமண மதம் சனாதன தர்மமான இந்து மதத்தை கீழ்படுத்தி சைவ நெறியையும் மறைப்படுத்தி அது கோலோச்சி கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே மன்னவன் உட்பட நாம் முதலேயே பார்த்தோம், கூன் பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக வந்த பாண்டிய மன்னவன் அவனும் சமண மதத்தை தழுவியிருந்தான். இந்த சமயத்திலே இரண்டு பேர் மிக முக்கியமான ஒரு தொண்டு ஆற்றி இந்த சைவ சமயம் மீண்டும் வர, மீண்டு சமணத்திலே இருந்து மீண்டு வர மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கின்றார்கள். ஒருவர் மங்கையர்க்கரசியார், இன்னொருவர் குலச்சிறை நாயனார். இவர்களுக்கு வழிகாட்டியாக, இவர்களை வழி நடாத்தி நற்செயலை செய்வதற்காக, முன்னின்று செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். அவரை வரவழைத்து சைவத்துக்கு உயிர் தழைத்து உலகு தழைக்கும்படியாக ஒரு நற்பணியை சென்ற மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி தான் இன்றைக்கு இந்த பாடலிலே நம்ம பார்க்க இருக்கின்றோம். அவரை பற்றி செக்குலார் பெருமான் சொல்லும் பொழுது சொல்லுவார், வரிசிலை தென்னவன் தான் உய்தற்கு, யாரு, பாண்டிய மன்னன் உய்வதற்காக வளவர் கோமான் திருவுயிர் தருளும் செல்வ பாண்டிமாதேவியாரும் குறை கழல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் இருவர்தம் பாங்குமன்றி சைவம் அங்கு எய்தாதாக. ரெண்டு பேர் தவிர வேற யாருட்டையும் சைவம் இல்லை, சமண மதம் அங்கே இருக்கின்றது. இதுல இன்னொரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, பெண்மணிகள் கணவன் என்ன சொல்லுகின்றானோ நம்ம பின்னாட பார்க்க போகின்றோம். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எனக்கெங்கோ நல்குதியல் என்று மணிவாசக பெருமான் சொல்ல போகிறார். கணவனுடைய வழி எவ்வழி அவ்வழியிலே நாம் செல்ல போகின்றோம் என்று மனைவிமார்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ கணவன் ஒரு மாறு வழியிலே இருக்கும் பொழுது, மாறுபட்ட வழியிலே, அது நேர்பட்ட வழியல்ல என்று தெரிந்த பொழுது அவன் வழியிலே செல்ல வேண்டுமா, இல்லை அவனை நல் வழிப்படுத்த வேண்டுமா என்று வரும் பொழுது நல் வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற முக்கியமான ஒரு தர்மத்தை இங்கே சொல்லுகின்றார். மிக உயர்ந்த ஆரம் இது. கணவன் மாறுபடும் பொழுது அவன் தவறு செய்தான், நானும் சேர்ந்து தவறு செய்யவில்லை, அவனுடைய தவறை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துகின்றார்கள். இங்கே அவனுடைய தவறை திருத்தி நல்வழிப்படுத்துகிறார். இப்போ இன்னொரு சங்கடம் என்ன வரும்னா, அவனை திருத்த வேண்டும், ஆனால் அவன் சொல்லக்கூடிய அறத்தை, அவன் சொல்லுவதை கேட்பதே ஒரு தர்மமாக, பதிவிரதா தர்மமாக இருக்கும் பொழுது அவனுக்கு மாறுபட்டு நடக்க வேண்டும். இது தர்ம மாறுபாடு ஆகும். ஒன்று. இரண்டாவது, இவன் ஒரு அறத்திலே செல்லும் பொழுது நாம் எப்படி இன்னொரு அறத்திலே செல்ல முடியும்? இப்போ கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழினா குழந்தைகள் இன்னொரு வழியில இருக்கும். பெரும்பாலும் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலே செல்லும் பொழுது அந்த வழி மாறுபாடாக இருக்கும் பொழுது குடும்பம் குடும்பமாக இருப்பது கிடையாது. அந்த குடும்பத்திலே குழப்பங்கள் நேர்படுகின்றன. தர்மத்தின் காரணத்தினாலே இந்த இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்துவதற்காக கணவன், மனைவி, குழந்தைகள் என்ற மூன்று பேரும் ஒரு முக்கூட்டாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய முக்கோணம் இது. இந்த முக்கோணத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலே இருந்தது என்று சொன்னால் அது குடும்பம் குடும்பமாக இருக்காது. இப்ப இவர் என்ன செய்ய முடியும்? இங்க சேக்கலார் பெருமான் அதையும் சொல்லுவார், ஆங்கவர் தாங்கள் அங்கண் அரும் பெறல் தமிழ்நாடுற்று தீங்கினுக்கு அளவு தேற்றா சிந்தையில் பறிவு கொண்டே ஓங்கிய சைவவாம் வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை பூங்கலர் செழியன் முன்பு புலப்படாவகை கொண்டு உய்த்தார். ரொம்ப அருமையான வார்த்தையிலே சேக்கலார் பெருமான் பாடுவார். தீங்காக சமண மதம் சைவ சமயத்தை இதுல மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லுகிறேன், சைவ, அதாவது சைவமா சமணமா என்கின்ற ஒரு மத போட்டி கிடையாது இந்த இடத்துல. இது ஒரு வாழ் நெறி. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. பாரத தேசத்திற்கு ஒரு உயிர்ப்பு, அந்த சோல், அத உயிர்ப்பு என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒன்று ஆன்மா, ஒரு ஜீவன் உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜீவன் உண்டு, அது வாழ்முறை. நம்ம வந்து வெஸ்டர்ன்ஸை பார்த்து காப்பி அடிக்கிறோம், மேலை நாடுகளை பார்த்து காப்பி அடிக்கிறோம், அது அப்படியே அவங்க பண்றதெல்லாம் நம்ம பண்ணுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு செத்து போகும், இருக்காது. இப்போ இந்த வாழ்வு உயிராக இருக்கப்பட்ட நெறி என்பது வாழ்க்கை நெறி. இது ஒரு சமயம் கிடையாது. சமயம் என்பது, சைவ சமயம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. நம்ம சமயம் கிடைக்கும் போது இதை பார்க்கலாம். இது ஒரு வாழ்க்கை நெறி. இங்கே தமிழ்நாடு உற்ற தீங்கினுக்கு அளவு தேற்ற, மதத்தினாலே ஏற்பட்ட தீங்கு கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை மாறுபாட்டினாலே ஏற்படக்கூடிய ஒரு தீங்கு. வாழ் நெறி மாறுபடுகிறது. இந்த வாழ்முறை, நாம் வாழக்கூடிய முறை மாறுபட்டால் நம்முடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிர்ப்பு இருக்கிறதே, அந்த ஆன்மா அழிந்து விடுகின்றது. ஒரு பிணத்துக்கு ஒரு 100 பவுன் நகை போடுகிறேன், ஏசி காரு கொடுக்கிறேன், பெரிய பங்களா இருக்கிறது, அவனுக்கு எல்லாம் கொடுக்கிற, பஞ்சபட்ச பரமாண்டம் கொடுக்கிற, இதெல்லாம் பிரயோஜனம் உண்டா? பிணம் சாப்பிடுமா என்ன? அதே போலத்தான் உயிரற்ற பிணமானது எப்படி எதையும் அனுபவிக்க முடியாதோ, அதே போல நம்முடைய ஆன்மாவான ஒரு வாழ் நெறியை, சைவ நெறியை நாம் மாறுபட்டிருந்தால் பிணத்துக்கு அலங்காரம் செய்ததை போல இருக்கும். நாம் நெறியிலே இருந்து மாறுபட்டால் இப்போ தமிழ்நாடுற்ற தீங்கினுக்கு அளவு தேற்ற சிந்தையில் பறிவு கொண்ட, இப்படி எப்படி ஒரு தாய்க்கு தான் இந்த பறிவு இருக்க முடியும்? அதே போலத்தான் தாயாக இருக்கப்பட்ட மங்கையர்கரசியார் ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்னை, இவர் சைவ சமயத்திலே அந்த ஒழுக்கத்திலே அந்த வழியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் பூங்கலர் செழியன் முன்பு புலப்பட வகை கொண்டு உய்த்தார். கணவனுக்கு தெரியாதபடியாக தவறு செய்யவில்லை. இவர் என்ன செய்கிறார்? அவனை திருத்துவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு அவனுக்கு தெரியாதபடியாக இருக்கிறாராம். அதே போலத்தான் மங்கையர்கரசியாரிடத்திலே சம்பந்தர் பெருமான் கூறுகிறார், சூடுமாகிய பரசமயத்திடை தொண்டு வாழு நீர்மயிர் உமை காண வந்தனம். பர சமயம் இருக்கக்கூடிய, சமண சமயம் இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் இங்கே உங்களை காண்பதற்காகவே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சம்பந்த பெருமான் இவரை வாழு நீர்மயிர், தொண்டு வாழு நீர்மயிர் என்று சொல்லுவார். சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டையே பேராசிரியர் ஞானசம்பந்தர் மிக அழகாக சொல்லுவார். இந்த திருத்தொண்டர் புராணத்திற்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் நாயகர் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய ஆய்வு நூலிலே பெரிய புராண ஆராய்ச்சியிலே சொல்லுவார், இல்ல தொண்டு என்பதைத்தான் இங்கே தலைமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். இங்கே தொண்டு என்கின்ற வாழ் நெறியிலே நிற்கக்கூடியவர் என்று சம்பந்தர் பெருமான் பாடுவதாக சேர்க்கலார் பாடுவார். சம்பந்த பெருமான் பாடும் பொழுது அவரை சொல்லுவார், மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிபா தேவி. இதுல பாதி பாட்டுக்கு சிவபெருமானை பாடும் பொழுது அங்கே மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு அங்கே குலச்சிறையாரை அனுப்புகிறார் மங்கையர்கரசி அம்மையார். குலச்சிறையாரை அனுப்பி சம்பந்த பெருமானை இங்கே வரச் செய்ய வேண்டும், சமண மதத்தை போக்க வேண்டும், சைவ நெறியை தடைப்பிக்க செய்ய வேண்டும், உயிர்ப்ப செய்ய வேண்டும் என்று அனுப்பும் பொழுது அங்கே திருடவக்கரசர் பெருமான் தடுக்கின்றார். நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அதற்காக அந்த கோள்களை ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லி எம்பெருமானுடைய அருளாலே எதுவும் நடக்கும் என்று சொல்லி பல சிவத்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வருகிறார். வந்து மதுரைக்கு வெளியில நின்று பார்க்கிறார். இதுதான் மதுரை என்று பாடும் பொழுது அந்த பாதி பாடலிலே மங்கையர்க்கரசி அம்மையாரை பாராட்டுகிறார். இது ஒரு பெரிய உயர்வு. எந்த இறைவன் அல்லாத வேறு பணி இல்லாதவராக வேறு யாரையும் பாடாதவராக இருக்கிறாரோ அவர் சில அடியார்களை பாடுகிறார். திருநீலக்கர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார் இவரை போன்ற அடியார்களை பாடுகிறார். இங்கே அரை பாடல் மங்கையர்க்கரசி, வளவர்கோன் பாவை, வரி வளை கை மடமானி, பங்கையச் செல்வி, பாண்டிமாதேவி, பணி செய்து நாள்தொறும் பரவ, பொங்கலல் ஒருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி, அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே என்று சொல்லி பாடுவார். ஆலவாய் ஆவதாக இருக்கின்றது என்று சொல்லி அதை பாடி அங்கே வருகிறார். மங்கையர்க்கரசி அம்மையார் வரவழைக்கிறார். இங்கே நம்முடைய திருவம்பாவைக்கு முக்கியமான பாடல் என்ன வருகிறதுன்னா, இவர் வந்ததை கண்டு தீ கனவுகளை கண்ட அந்த சமணர்கள் எல்லாம் இவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து இவருடைய திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள். சம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள். திருமணத்திற்கு தீ வைக்கிறார்கள். வைத்த பொழுது இதை அறிந்த சம்பந்த பெருமான் அந்த தீயானது பாண்டியனை சென்று பற்றட்டும் என்று சொல்லுகிறார். திருமணத்திற்கு வைத்த தீ மன்னனுக்குத்தான் சேரும். இதைத்தான் சொல்லும் பொழுது இந்த பிரஜைகள் செய்யக்கூடிய பாபம் எல்லாம் மன்னனுக்கு போய் சேரும் என்று சொல்லுவார்கள். மக்கள் செய்த பாவம் மாதா, அதாவது பெற்றோரை சாரும், பிரஜைகள் அந்த குடிமக்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னனை போய் சேரும். அப்படின்னா இப்ப நம்ம ஆளக்கூடியவர்களுக்கு எல்லாம் எத்தனை பாவம் வரும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். அவங்க பண்ற பாவம் பத்தாது, இது வேற, நம்ம பாவம் எல்லாம் அவங்களைத்தான் போய் சேரும். இப்போ அவர் பாடும்பொழுது சம்பந்த பெருமான் சொல்லுகிறார், இதை சேக்கிரார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார், பையவே சென்று பற்றுகிறான், அப்படியே போய் அதை அவனை எரித்து விடக்கூடாது. எதுக்காக என்று சொல்லும் பொழுது சேக்கிரார் பெருமான் பாடுவார், பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயில நெடு மங்கள நான் பாதுகாத்தும், மங்கையர்க்கரசியாருடைய அந்த மாங்கல்யத்திற்காக அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அரசன்பால் அபராதம் உறுதலாலும் மீண்டு சிவ நெறி அடையும் விதியினாலும் வெண்ணீரு வெப்பகல புகழிவேந்தர் தீண்டியிட பேருடையதனாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார். அதாவது பையவே சென்று பாண்டியர்க்காக என்று சொன்னாராம். இது இந்த தீயானது பாண்டிய மன்னனுக்கு, கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயாக சென்று பீடித்தது. அவன் தடுமாறுகின்றான். அவனுடைய குருமார்கள் எல்லாம், சமண குருமார்கள் எல்லாம் வந்து மந்திர தந்திரங்களினாலே பீலியினாலே இதை அணைக்க முற்படுகின்றார்கள், முடியவில்லை. அப்பொழுது மங்கையர்க்கரசியார் சொல்லுகிறார், இங்கே ஒரு மிகச்சிறந்த ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கிறார், அவரும் பார்க்கட்டுமே என்று கேட்கும் பொழுது, சரி அவர் அதனால என்ன, ட்ரை பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லை இல்லையா, இப்ப இதை சொல்லுகிறார் பாண்டிய மன்னன், சரி அவரை வர சொல் என்று. அப்ப வலு வரும் பொழுது எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான சமண மதத்தினர் சூழ்ந்திருக்கிறார்கள். சூழ்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே இவர் ஒருத்தராக சின்ன குழந்தையவர், ஞான ஆறுமுதமுண்டாராக சின்ன குழந்தையாக இருக்கிறார். பாண்டிமாதேவி அங்கே மங்கையர்க்கரசியார் பயப்படுகிறார். இவருக்கு ஏதாவது இவர்கள் தீங்கு செய்து விடுவார்களே என்று சொல்லும் பொழுது உயிர் நாயகமான இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். ஞான ஆரமுதமுண்டார் நற்றவ திருவை நோக்கி மானினேர் வெளியினாய்கள் மற்றனை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டாம், நிலையிலா அமணர்க்கென்றும் யான் எளியேலனேன் என்று எழும் திருப்பதிகம் பாடி என்று சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். மணிநேர் விழி மதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பானல் வாய் ஒரு பாலன் இங்கிவன் என்று நீ பதிவைதிடேல் மணி நேர் விழி மதராய். அங்கேதான் இந்த உயிரான வார்த்தையானது வருகின்றது. மணி நேர் விழி மதராய் என்று இவரை சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் உயிர் வார்த்தையாக இங்கே எடுத்துக் கொள்ளுகின்றோம். இந்த பாடலானது திருவம்பாவை பாடல், மங்கையர்க்கரசியாரை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கின்றது என்று நாம் இங்கே எடுத்துக் கொள்ளுகிறோம். மான் என்பது மிருகம் என்று சொல்லுவார்கள். அதான் மிருகாட்சி நம்பிக்கைக்கும் பேரு. மிருகம் அல்லது பிராணின்னு சொன்னாலே அது மானத்தான் குறிக்கும். பொதுவான ஒரு சொல்லாக குறிக்கும் சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது. இங்கே பெண்ணுக்கு உயர்ந்தவளாக மங்கையர்க்கரசியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அம்மையைத்தான் சுட்டி காட்டுகின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மானி நேர் வெடி மாதரா என்று ஞானசம்பந்த பெருமானாலே பாடப்பட்ட காரணத்தினாலே மானே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மங்கையர்க்கரசியாரை சுட்டி காட்டுவதாக நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். மற்ற அனைத்தும் இங்கே பொருத்தமாக இருக்கும். மானே மங்கையர்க்கரசியாரே, நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன அதிசயமாகிறாய். என்ன அர்த்தம்? சம்பந்த பெருமானுக்கு கணவன் மறுப்பான் என்று அஞ்சாதபடியாக கணவனுக்கு இது மாறுதலாக இருக்கின்றது என்பதையும் நினைக்காமல் நானாமல் நானாமே நீ போன திசை எங்கே? சம்பந்த பெருமானை நோக்கி சென்ற திசை. எதற்காக சென்றாய்? நானே எழுப்புவன் என்றலும் இந்த தமிழகம் தென் தமிழகமானது சமணர் பிடியிலே ஒரு மறுப்பிடியிலே இருக்கின்றது. அதுதான் உறக்கம். அதாவது தமோகுணத்திலே இருக்கின்றது. அதை சத்துவகுணமான சைவ நெறிக்கு திருப்புவதற்காக நானே எழுப்புவன் என்றலும் அங்கே சம்பந்த பெருமானை அடைத்து வருவேன் என்று சொல்லி நானாமே போன திசை பகராய். தன்னுடைய கணவனுக்கும் நாணாமல் அங்கே சென்றிருக்கக்கூடிய வழியை சொல்லுவாய். இன்னும் புலர்ந்தின்றோ? இன்னும் சைவநெறி தழைத்து விடவில்லையே? தழைத்து விட்டது. எப்போ? உலகமெல்லாம் உய்ய வந்த வளருளி என்று சேக்கிழார் பெருமான் பாடுவார். யாரை? சம்பந்த பெருமானை. அப்படி ஞான பானுவாக அவர் வந்துவிட்டார், புலர்ந்து விட்டது. அமணனும் வல்லுருள் போய் மாய்வதனுக்கு ஆன பெருகொளி பரப்பால் அண்டமெல்லாம் கொண்டதொரு ஞானம் வெளிவிளக்கு என்று சொல்லும்படியாக அவர் வந்துவிட்டார். ஞான சம்பந்த பெருமான் இங்கே புலர்ந்து விட்டது. சூரியன் உதித்து விட்டான். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? வண்ணக்கிளிமொழி முதலே பார்த்திருக்கின்றோம். இது சம்பந்த பெருமானை சுட்டிக்காட்டும். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும்னா பிற அடியவர்கள். வண்ணக்கிளிமொழியார் பெரும் புண்ணியத்தின் படை எழுச்சி என்று பாடுவார் கேட்கிறார் பெருமான். இப்போ புண்ணியத்தின் படை எழுச்சி போலே அடியார்களோட ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கிறார். வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? தானே வானே நிலனே பிறவே அறிவறியான் தென்னவன் பெருந்தேவியார் சிவக்கன்றின் செய்ய பொன்னடி கமலங்களில் பொருந்த முன் விழுந்தார் என்று சொல்லும்படியாக அவரை வணங்கின பொழுது சம்பந்த பெருமான் பாடுகின்றாரே, அவர் வானே நிலனே பிரிவே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல்பாடி அந்த சிவபெருமானை பல பதிகங்களினாலே சம்பந்த பெருமான் பாடினாரே, அவர் பாடினார். அப்படி வந்தவருக்கு உன் வாய் திறவா? என்ன வாய் திறக்க வேண்டும்? அவரை வரவேற்று வணங்கி அழைத்து அந்த தன்னையை இங்கே சுட்டிக்காட்டப்படும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கும் வைதரவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தம் கோனை பாடையிலவர் என்று உனே உருகா என்று இவர் சம்பந்த பெருமான் செல்லும் பொழுது அங்கே உலகமெல்லாம் உய்ய வந்த உளரொளி ஞானமுண்டார் வந்தனந்து வந்து அணைந்து அருளலும் வார்த்தை கிளறுவரும் ஓகை கூறி வந்தவர் மொழியக் கேட்டார் என்று உனே உருகாய் அம்மொழி விளம்பினார்க்கு வேண்டுவ அடைய நல்கி மெய்மையில் விளங்கு காதல் விருப்புறு வெள்ளம் ஓங்க தம்மையும் அறியாவண்ணம் கைமிக்கு தழைத்து பொங்கி விம்மியே மகிழ்ச்சி கூற மேவியே சிறப்பின் மிக்கார் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். தம்மையும் அறியாத வண்ணமாக தான் உனே உருகாய் உனக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு என்று சம்பந்த பெருமானையும் சிவபெருமானையுமாக சேர்த்து அவருடைய புகழ் பாடு என்று சொல்லும்படியாக மங்கையர்க்கரசியாரை இங்கே பாடுவதாக கொள்ள வேண்டும். மங்கையர்க்கரசியார் விழுந்து வணங்குகின்றாரா சம்பந்த பெருமானை? ஞான போனகர் எதிர்ந்து எழுந்த நற்றவத்து மணியார் இங்கே மங்கையர்க்கரசியாருக்கு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். எதிர் தொழுது எழுந்த நற்றவத்து மணியார் மனக்கருத்து முற்றியதன மதித்தே பாரலம் கண்கள் நீர்மல்க பவளவாய் குளறி யானும் என் பதியும் செய்த தவமென்கொல் என்றார் என்று சொல்லும்படியாக ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தங்கோனை பாடேலோரின் பாவா என்று மங்கையர்க்கரசியார் தென் தமிழகத்திலே சமண மதத்தினுடைய பிடியிலே இருந்த நிலை மாற்றி சைவ சமயம் ஓங்கும்படியாக ஞான சம்பந்த பெருமானை அழைத்து வந்து சைவனரை தழைத்தோங்க செய்தாரே, அந்த ஒரு சரித்திரத்தை சொல்லக்கூடியதாக இந்த திருப்பாசுரமானது அமைந்திருக்கின்றது என்று நாம் எண்ணி மகிழ்கின்றோம்.